இன்றைக்கு வந்திருக்கிற கேள்விகளிலே முதலாவது ஒரு கேள்வி, அந்தணர்களை பற்றிய அடையாளங்களை பற்றிய. அந்தணர்கள் என்றால் யார், எவ்வாறு அவர்கள் வரையறுக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு கேள்வி ஒரு நேயர் கேட்டிருக்கிறார். அந்த கேள்வியை அவர் நேரடியாக கேட்கின்றார். அந்த கேள்வி, அந்தணர் என்பதற்கு அடையாளம் என்ன என்று கேட்கிறார். பூநூலா பிறப்பா, குண இயல்புகளா, வாழ்க்கை முறையா என்று அந்த கேள்வியை விரிவாக்கி ஒரு நேயர் அந்த கேள்வியை கேட்டிருக்கிறார். அந்த கேள்விக்கான பதிலை இப்பொழுது டாக்டர்கள் தருவார் நம்புகின்றேன்.
அந்தணர் என்போர் யார் என்ற கேள்வி மிகவும் பழமையான கேள்வி. இந்த கேள்வி ரெண்டு இடங்களிலே நான் சந்தித்த ஞாபகம் இருக்கிறது. ஒன்று, திருக்குறளிலே வள்ளுவர் சொல்லுகின்றார் அந்தணர் என்போர் யார் என்பதற்கு, அந்தணர் என்போர் அறவோர் என்று சொன்னார். அறத்தின்படி தர்மத்தின்படி ஒழுகுகின்றவர்கள் அந்தணர்கள். எல்லோருக்கும் தர்மம் உண்டு, ஆனால் மிகவும் சிறப்பாக சொன்னார் அந்தணர் என்போர் அறவோர். அடுத்ததாக ஒரு கேள்வி வரும், இது அறம் என்ற ஒரு கேள்வி வரும். அவருக்கு தெரியும், இப்பெல்லாம் இப்ப கேட்பார்கள்ல, அப்படி என்றா என்ன அறம் என்றா தான் சொன்னார். மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான், மற்ற எல்லா உயிர்களுக்கும் அருளுடைமையாக இருப்பதனாலே அந்தனர் என்போர் அறவோர். அதான் அந்த சிறப்பாக சொல்லப்பட்டது. அது அவருடைய அறம் என்பது அவருடைய வாழ்க்கை நிறைய சொல்லுவது. இதே கேள்வியை நாங்கள் மகாபாரதத்திலையும் பார்க்கிறோம். ஜக்ஷ பிரச்சனம் என்று வரும். பிரச்சனம் என்றா வினா. ஜக்ஷன் ஒருவன் பாண்டவர்களுடைய வனவாசத்திலே இந்த கதை வருகின்றது. ஒரு முறை அவருக்கு பாண்டவர்கள் ஐவரும் இருந்த பொழுது நீர் எடுத்து செல்ல ஒருவருவன் ஒருவராக போகின்றார்கள். சகாதேவன் போகின்றான் நீர் நிலையிலே நீர் எடுக்க போக. அங்கே ஜக்ஷன் சொல்லுகிறான், இல்லை என்னுடைய கேள்விக்கு விட சொல்லி போட்டு நீர் எடுகின்ற, அப்படி இல்லாமல் எடுத்த ஜக்ஷன் அவன் சகாதேவன் இறந்து விடுகின்றான். அடுத்ததாக நகுலன் போகின்றான். இப்படி ஒருவருவன் ஒருவராக போய் ஒருவரும் வராதோடு கடைசியாக தர்மர் போகின்றார். தர்மர் சென்ற பொழுது ஜக்ஷன் அதே இதை சொல்லுகிறேன், என்னுடைய கேள்விகளுக்கு விடை சொல்லி போட்டு பிறகு எடுத்துக்கொள்ளும். இப்போ ஜக்ஷனுடைய அப்போ பிரச்சனம் என்றா கேள்வி, சமஸ்கிருதத்தில் உத்தரம் என்றால் விடை, பிரச்சனம் என்றா கேள்வி, உச்சனம் என்றால் விடை. இப்போ கேள்விகள் பிரச்சனோத்தரம், இப்போ சைவ வினா விடை என்று ஆர்வனார் எழுதியிருக்கிறார்கள். வினா விடையைத்தான் அவர்கள் பிரச்சனோத்தரம் என்று சொல்லுவார்கள். உத்தரம் என்றால் விடை, பிரச்சனம் என்றால் வினா. அப்போ இந்த ஜக்ஷ பிரச்சனம் என்றால் ஜக்ஷன் கேட்ட கேள்விகள் மிகவும் பிரதானமானது. மகாபாரதத்தில் எத்தனையோ பகுதிகள் மிகவும் சிறப்பானது. அதில் ஒன்று கிருஷ்ணர் சொன்ன பகவத்கீதை, அது எல்லாருக்கும் தெரிந்தது உண்டு. அதில் இன்னும் ஒன்று இருக்கின்றது, பீஷ்மர் அம்புப்படுக்கையில் இருக்கின்ற பொழுது சொல்லுகின்ற தர்ம உபதேசம் ஒன்று வருகின்றது. எல்லா பாண்டவர்கள் கௌரவர்கள் இருதரப்பினருமே சென்று ஒவ்வொரு நாளும் யுத்தம், அந்த பத்தாம் நாளில் அவர் படுக்கையில் விழுகின்ற பத்தாம் நாளிலிருந்து ஒவ்வொரு நாளுமே அவர் போய் அவருக்கு ஒரு அப்டேட்டும் கொடுத்து அவரிடம் இருந்து அதை கேட்கிறார்கள். அவர் தை அந்த அவர் தன்னுடைய உயிரை நீக்கி விட்டவர், இஷ்ட மரண பிராப்தி பெற்றவர், தன்னுடைய உயிரை தான் நினைத்த நேரத்தில் விடுகின்ற சித்தி பெற்றவர். அது வரைக்கும் அவர் இருக்கின்றபடியினாலே அது வரைக்குமே அவருக்கு ஒவ்வொரு நாளும் போய் அவரிடம் அந்த உபதேசங்களை பெற்றுக் கொள்ளுவார்கள். அதுவும் ஒரு பிரதான பகுதி. நிறைய அறங்களை பற்றி, பெண்களுடைய அறம், பிராமணருடைய அறம், அந்தணர்கள் எப்படி இருக்க வேண்டும், அரசர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நன்றாக அலசி ஆராய்ந்து பீஷ்மர் சொல்லியிருக்கிறார். பொதுவாக தர்மர் இந்த கேள்விகளை கேட்பார். இந்த கலந்துரையாடல கிருஷ்ணர் கலந்து கொள்ளுவார், மற்ற பாண்டவர்கள் எல்லாரும் இருப்பார்கள். இப்படியான அந்த கதை, அது பீஷ்மருடைய இது, அதுவும் ஒரு சிறப்பான பகுதி. அதே மாதிரியாக மகாபாரதத்தில் இன்னும் ஒன்று இருக்கின்றது, அந்த அஸ்தினாபுரத்திலே அவர்களுக்கு மீண்டவும் முடியேற்றி அவருடைய அரியணையில் இருத்தின பிற்பாடு கிருஷ்ணர் அவர்களிடமிருந்து விடை பெற்று துவாரகை செல்லுகின்றார். இப்பொழுது கிருஷ்ணர் துவாரக செல்லுகின்ற பொழுது நம்ம ஊரில் நாங்கள் வச்சு உறவுக்காரங்கள் வந்தால் என்ன செய்வோம், அவர்கள் வந்து வாசல் வரைக்கும் போய் வழி அனுப்புவோம். இப்போ அந்த கார் வரைக்கும் போய் வழி அனுப்புவது மாதிரி அவருக்கும் அந்த வழி அனுப்புதல் நடக்கின்றது. அப்போ குந்தி தேவி அவருடைய தேரின் பின்னாலேயே போகின்றார். பெரியவர்கள் வந்தால் அவர்கள் செல்லும் பொழுது 7 அடி தூரம் என்றாலும் போய் 7 அடி எடுத்து வைத்து சென்று விட வேண்டும். பிராமணர்களை வீட்டுக்கெல்லாம் நாங்கள் துவசம் அதுகளெல்லாம் அழைக்கின்றோம். அதனால் அவர்கள் போகும் பொழுது 7 அடி சென்று அவர்களை மினிமம் அதுதான் மினிமம். அப்ப அந்த மரவன்ல இவள் கிருஷ்ணருக்கு குந்தி தேவி அத்தை. அதனால குந்தி தேவிக்கு இப்ப அந்திம காலம் தெரிந்து விடுகின்றது. இதுதான் கடைசி பார்வை என்று தெரிந்து விடுகின்றது. பின்னாலேயே போக கிருஷ்ணர் தேரிலே ஏறிட்டார், கார்ல ஏறின மாதிரி பின்னாலேயே போறா. அவர் தேரில இருந்தபடியே குந்தி தேவிக்கு கொடுத்த உபதேசம் ஒன்று இருக்கின்றது. அதுவும் ஒரு சிறப்பான பகுதி அங்கே. அதே மாதிரியாக இந்த பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்க பொழுதே பீஷ்மரிடம் தர்மர் கேட்கின்றார் சிவனுடைய பெருமைகளை சொல்லும் என்று.
சிவசோஸ்திரம்.
அப்ப பீஷ்மர் சொல்கின்றார், கிருஷ்ணர் இருக்கும் பொழுது நான் எப்படி சிவனுடைய பெருமையை சொல்லுவது என்று சொல்லுகின்றார். கிருஷ்ணர் முன்னால் இருக்கிறார் அப்ப என்று சொல்லி கிருஷ்ணரை சொல்ல சொல்ல அந்த சம்பாஷணையிலே கிருஷ்ணர் சிவனுடைய பெருமைகளை சொல்லுகின்றார். இது மகாபாரதத்துல அனுசாசன பர்வத்துல வருகிறது. அனுசாசன பர்வத்துல வருகிறது. வரும் பொழுது கிருஷ்ணர் சொல்லுகின்றார், கிருஷ்ணர் வந்து அவள் மனைவி, அவள் வந்து ஒரு மனைவி, அவருடைய பெயர் வருகிறதில்லை எனக்கு. அந்த மனைவிக்கு பிள்ளை பெயர் இல்லை. அப்போ அதுக்காக வேண்டி, சிவனை வேண்டி தவம் செய்வதற்காக கைலாசத்துக்கு வந்து இமயமலை சாரலில் வந்து தவக்கோலம் போன்று, கிருஷ்ணனுடைய தவக்கோலம் வந்து விபூதிர் உத்தராட்சன் தரித்த கோலம். இன்றைக்கு நாங்கள் பார்க்கின்ற படத்தில் வருகின்ற கோலம் அல்ல. ஏனென்றால் நாமம் என்பது அந்த வழக்கிலே மிகவும் பின்னாடி வந்ததுண்டு. 11-12 பிற்பாடு அந்த நாமத்துக்குரிய சொல்லுகள் பழைய சமஸ்கிருதத்திலேயோ அல்லது தமிழ் நூல்கள்லையோ இல்லை.
இல்லை,
உபனிஷத்தில் இல்லை, வேதங்கள்ல இல்லை, புராணங்கள்ல கிடையாது. அது பிற்காலத்தில் வந்தது. அப்ப கிருஷ்ணர் விபூதி ருத்ராட்ச தாரணம் பண்ணிந்துதான் கிருஷ்ணர் இருக்கிறார். அதான அவருடைய, அவர் அந்த தவன் செய்கின்ற பொழுது, அவர் அங்கே தவன் செய்கின்ற காலத்திலே தான் உபமன்ய முனிவரை சந்திக்கின்றார். உபமன்ய முனிவர் அவருக்கு குருவாக இருந்து தீட்சை வைக்கின்றார். இது பெரிய புராணத்தில் வரும். ஜாதவன், ஜாதவன் என்றா கிருஷ்ணன்,
கிருஷ்ணன்
துவரைக்கு இறையாகிய மாதவன். துவரை என்றால் துவாரகை, இறை என்றால் மன்னன். துவாரகைக்கு மன்னனாகிய மாதவன் முடிமேல், அவருடைய முடியின் மேலே, தலையின் மேலே அடி வைத்தவன், தன்னுடைய திருவடியை வைத்து திருவடி தீட்சை கொடுத்தவன் என்று உபமன்ய முனிவருடைய கதை அந்த பெரிய புராண தொடக்கத்தில் வரும். ஏன்னா பெரிய புராண முணுக்கவே உபமன்ய ஒருவருடைய சம்பாஷணை. சுந்தரர் கைலாயத்துக்கு போகும் பொழுது கைலாயம் அந்த மலைச்சாரல்ல உபமன்ய முனிவர் பக்தர்களோடு இருக்கின்றார். ஆயிருந்தால் மேலே ஒரு ஒளி போகின்றது. அவர் எழும்பி நின்று வணங்குகின்றார். மற்றவர்கள் எல்லாம் இது என்ன என்று கேட்கின்றார்கள். சுந்தரர் போகின்றார் என்று சொல்லுகின்றார். சுந்தரர் போகின்றார் என்று சொன்னோன்ன, அது என்ன, சுந்தரர் யாரு என்று அவர்கள் கேட்க, அவர் சுந்தருடைய வரலாற்றை சொல்லத் தொடங்கி வருவதாகத்தான் பெரிய புராணம் முழுமையுமே இருக்கின்றது. சேக்கலாரில் அப்படித்தான் பாடியிருக்கின்ற பெரிய புராணம் சமஸ்கிருதத்தில் இருக்கின்றது. அதற்கு பேர் உபமன்யு பக்த விலாசம். பக்த விலாசம் என்றுதான் இந்த பக்தருடைய வரலாறு எல்லாம் இருக்குது. கிருஷ்ண பக்த விலாசம் என்று கிருஷ்ண அடியார்களுடைய பக்தம் இருக்கின்றது. அது அதே மாதிரி உபமன்யு பக்த விலாசம், இது ரமணாசிரமத்தில் அவங்க பாடமாக படிப்பாங்க. அது பெரிய புராணம் 63 நாயன்மாருடைய வரலாறு அப்படித்தான் வருகின்றது. இதில் இன்னொன்றையும் நாங்கள் சொல்ல வேண்டும். இந்த உபமன்யு முனிவருக்கு இன்றைக்கு நாங்கள் நினைவு கூற வேண்டிய ஒன்று, இந்த உபமன்யு முனிவருக்காகத்தான் சிவன் சிதம்பரத்திலே பாட்கடலை தீர்த்தமாக வரவழைத்தார். இந்த உபமன்ய முனிவர் வந்து அங்கே இருந்த வியாக்ரபாதருடைய மகன். இந்த வியாக்ரபாத முனிவர் வந்து திருமணம் செய்தது வசிஷ்ட முனிவருடைய சகோதரியை. வசிஷ்டருடைய சகோதரியை கல்யாணம் செய்து வியாக்ரபாதர் சில்லையிலே இருக்கின்றார். இந்த வியாக்ரபாதர் திருமூலருடைய கிளாஸ்மேட். அது திருமூலரே சொல்லுவார், நந்தி அருள் பெற்ற நாதரை நாடிடில் நந்திகள் நால்வர். நந்திகிட்ட பாடம் கேட்டார் என்றால் நாலு பேர் சின்ன நந்திகர் சொல்லுவாங்கன்னே, பெரியசாமி சின்னசாமி நந்திகள் நால்வர். சிவயோக மாமுனி, சிவயோக மாமுனி என்றொருவர் இருந்தார். மற்றது மன்று தொழுத பதஞ்சலி, பதஞ்சலி முனிவர். அவர் தான் சமஸ்கிருதத்திலே யோக சூத்திரம்
எழுதியிருக்கார்.
அந்த பதஞ்சலி மன்று தொழுத பதஞ்சலி, அவர் மன்று தொழுதண்டு அவர் சிவன் வந்து பதஞ்சலிக்கும் வியாக்ரபாதருக்குமாக அங்கு திருநடனம் செய்திருந்தார். அதுக்கு பிறகுதான் தில்லையிலே பொன்னம்பலம் பெறுகின்றது. அதுக்கு முந்தி அங்க மூலட்டானம் தான் சிவலிங்கம். இன்றைக்கும் போனா மூலட்டானம் சிவலிங்கம் அங்கு சிதம்பரத்தில் இருக்கு. அதுதான் அங்க முதல் இருந்தது. அப்ப மன்று தொழுத பதஞ்சலி வியாக்ரமர், பதஞ்சலியும் புலிக்கால் முனிவரும் அங்கே வந்து சிவனுடைய நடனத்தை கண்டு தரிசித்தார்கள். மன்று தொழுத பதஞ்சலி வியாக்ரமர் என்று இவர் என்னோடு எண்மருமாம், என்னோட சேர்த்து 8 பேர் பாடம் கேட்டும் அப்பாண்டு கிளாஸ்மேட்டை சொல்றார். அந்த வியாக்ரபாத முனிவருடைய புத்திரர் தான் இந்த உபமன்ய முனிவர். பொதுவாக பிள்ளை போருக்கு எங்கே போவார்கள், பெண்கள் தாய் வீட்டுக்கு போவார்கள். வசிஷ்டர் வீடு தான் தாய் வீடு சோதர் அங்கே போயிருந்தா. வசிஷ்டருடைய மனைவி இறந்தது, எங்கள் பிள்ளையெல்லாம் பார்த்து கொஞ்சம் காலம் பிள்ளை பருவது திருப்பி வர வேணும். குழந்தை ஒரு வசிஷ்டருடைய வீட்டிலே இருந்த பசு காமதேனு. அந்த காமதேனுவின் பசுவின் பால் குடித்து வளர்ந்த பிள்ளை இங்கே வந்தோடனே மற்ற பால் குடிக்க மாட்டேன். அழுகுது குழந்தை பால் கொடுக்குற பாய்மார்களுக்கு தெரியும், சில வேளை இந்த பால் நான் மாத்தினா ஒரு வேளை பால்னா பிள்ளை குடியாது, அழுகுது. அப்போ ஒன்றுமே பண்ண முடியல. பச்சை குழந்தை பால் குடிக்காமல் அழுகுது. கொண்டே மூலட்டானத்துக்கு முன்னால் குழந்தையை வளர்த்தி போட்டு பிரார்த்தித்தார். வியாக்கரவாதரும் அவருடைய மனம் துணவியார் பிரார்த்திக்க, இறைவன் திருப்பாட்கடலை அங்கே ஒரு தீர்த்தமாக கொண்டு வந்தான் சிதம்பரத்திலே. அதிலிருந்து அந்த பாலை எடுத்து கொடுக்க குழந்தை தீர்ந்தது. இந்த தீர்த்தம் திருமணத்திற்கு 27 தீர்த்தங்கள்லே உண்டு. இந்த தீர்த்தம் காணாம போயிடுச்சு. எப்போ? கடந்த ஒரு 50-100 வருஷத்துக்குள்ள. இப்போ நான் 2008 சிதம்பரம் போயிருந்த பொழுது இந்த தீர்த்தத்தை தேடுறேன். இப்படி கொண்டு இருக்குன்னு தெரியும். அப்போ தேடி அங்கே இருந்து அந்த காரில் போய் அந்த ஆட்டோக்காரில் கேட்டு, ஆட்டோக்காரருக்கு எல்லா இடமும் தெரியும், கேட்டால் ஒருவருக்குமே தெரியல. ஒரு மாதிரி குறிப்பு பிடிச்சு பிடிச்சாச்சு. அங்கே வந்து பர்ணசாலை என்ற ஒரு இடம் இருக்குது, அதாவது மாணிக்க வாசகர் தங்கி இருந்த இடம். சிதம்பரத்தில் வந்தால் எல்லாரும் போய் சிதம்பரத்தில் கோயிலுக்கு பக்கத்தில் ஹோட்டலில் தங்குற காலம் இப்போ. அந்த காலத்தில் சிதம்பரம் சுற்றி இருப்பது முழுக்க தில்லை மூவாயிரவர்கள். இப்போ அந்த நகரத்துக்குள்ளே தங்க மாட்டார்கள். சம்பந்தர் வந்தாலும் அப்படித்தான், சுந்தரர் வந்தாலும் புறநகரில் தான் தங்குவார்கள் வெளியில். அப்போ இந்த மன்னவர்கள் வந்தாலே தங்குவது புறநகரில், அதான் கொற்றவன்குடி அண்ணாமலை யூனிவர்சிட்டி வளாகத்துக்குள்ளே அது இருக்குது இப்போ. அப்போ இந்த இடத்துல வந்து இந்த பர்ணசாலை என்ற இடத்துல தான் மாணிக்க வாசகர் தங்கியிருந்தார். அங்கே தான் சிவன் பிராமண வடிவத்தில் வந்து உங்களுடைய திருவாசகத்தை இப்போ சொல்லும், நான் இருக்கா எழுத வேணும், காப்பி பண்ண வேணும் என்று சொல்லி அவர் ஸ்டெனோகிராஃபர் காப்பி பண்ணுறேன். இவர் சொல்ல சொல்ல அவர் டிக்டேட் பண்ண இவர் திருப்பி எழுதுறார். இருந்தால் எல்லாருக்கும் ஆக்கள் இருந்தார்கள். மாணிக்க வாசு சம்பந்தருக்கு பெரிய குரூப். அவருடைய மாமனார் இருந்தார் சம்பந்த சரணாலயர், தகப்பனார் இருந்தார், தோல்ல தூக்கி கொண்டு போவார்கள், இறைவனே பல்லக்கு குடையெல்லாம் கொடுத்தார். மற்றது ராஜமரியாதை இருந்தது பாண்டியவன் என்றெல்லாம் போய் வந்தவர். அவருடைய பாடல்களை எழுதி பாடுறதுக்கு நிறைய பேர். அப்பருக்கு அந்தளவு ஆள் அவருக்கு கிடையாது. என்றாலும் அவரும் மகேந்திர பல்லவனுடைய காலத்திலே மகேந்திர பல்லவனையே மீண்டும் சைவத்துக்கு மாற்றினவர். அந்த செல்வாக்கு இருந்தது, ஆறல பாடுறதுக்கு ஆக்கள் இருந்தது. சுந்தர் ராஜகுமாரனாக வளர்ந்தவர், இளவரசனாக வளர்ந்தவர், சேரமான் பெருமாடு தொடர்புடைய அவருடைய பாடல்களுக்கும் ஆக்கள் இருந்தது. மாணிக்க வாசகர் அப்படி இல்லை. அவர் முதலமைச்சராக இருந்தவர், பிற்பாடு திருப்பெருந்துறையில ஆட்கொள்ளப்பட்ட பிற்பாடு சிதம்பரத்துக்கே வந்துட்டார். பாண்டி நாட்டு பக்கமே அவர் போகையில் திரும்பி சகலதன் துறந்து வந்தார். அப்ப அவருடைய பாடல்களை எழுதுவதற்கு ஒருவரும் இல்லை. ஞான மார்க்கத்தில் இருந்தவர் ஆணுடிகள், அது எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக இறைவனே தன் இறைவன் தன் கைப்பட எழுதின பாடல்கள் என்று தமிழில் இருக்கு ஐயா. திருமுகப்பாசுரம் இருக்குது, அது இறைவன் தன் கைப்படகளினது, அது உண்டு. மற்றது எங்களுடைய தர்மிக்கு பொற்குழி கொடுப்பதற்காக இறைவன் பாடிய பாடல் சங்க இலக்கியத்தில் வரும் இல்லையா, அந்த பாடல் இறைவன் தன்னுடைய கையால் தானே இயற்றி பாடின பாடல் ரெண்டே. மற்றது இறையனார் அகப்பொருள் என்று காதலுக்கு இலக்கணம் எழுதி வச்சார் இறைவர். இது இலக்கண நூல்கள் கொண்டு சங்க காலத்தில் கடைச்சங்க காலத்தில் எழுதியது. 60 சூத்திரங்கள் காதலுக்கு களவு கற்புணர் ரெண்டுக்குமே இறைவன் செய்து வச்சது. உலகத்திலேயே தான் வேலண்டைன் டே மெசேஜில் சொன்னேன், உலகத்திலேயே இறைவன் காதலுக்கு நூல் எழுதினால எந்த சமயத்திலும் சரித்திரம் இல்லையா ஐயா, சைவத்திலே தான் உண்டு. அது அது எழுதி வச்சது, அவர் எழுதி வச்சதுல அது உண்டு. மற்றது இந்த திருவாசகத்தை அவர் சொல்ல சொல்ல இவர் எழுதுகிறார். அது எழுதின மட்டுமில்லை, பிறகு கேட்கிறார் பாவை பாடிய வாயால் கூவை பாடுகன்று கேட்டு வன்ஸ் மோகப்பும் இல்லையா ஒரு பாடு பாடகில் அது மாதிரி என்று சொல்லி திருக்குவையாரையும் பாட பண்ணி தன்னுடைய கைப்பட இறைவன் எழுதி மணிவாசகன் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் என்று கையெழுத்து இட்டு அதை கொண்டு போய் பொன்னம்பலத்தில் வச்சார். அடுத்த நாள் அந்த நகர் திறந்தால் பொன்னம்பலத்துக்குள்ளே ஏட்டுச்சுவடி மணிவாசகன் என்றது தெரியும். இவரை போய் தேடி பிடிச்சி வந்து இதுக்கு என்ன பொருள் என்னென்று கேட்க, இவர்தான் பொருள் என்று பொன்னம்பலத்தில் அவர் மறைந்தார். இதுதான் மணிவாசகருடைய கதை. அந்த பர்ணசாலைக்கு பக்கத்தில் அந்த தெருவிலேயே அந்த கோனரில் அந்த குளம் இருக்குது. எல்லாம் வேலிக்குள்ளே ஒரு கிடங்காக இருக்குது, எல்லாம் மூடியாச்சும், ஒரு கொஞ்சம் கிடங்கு, இந்த மழை பெய்தா குட்டம் மாதிரி கொஞ்சம் தண்ணி தங்கி நிற்குது. அது ஒரு பள்ளிக்கூட தனிப்பார் வளாகத்துக்குள்ளே இருந்தது. இது 2008 நான் பார்த்தது. அது இப்போ அவங்க அதை போராடி வழக்கு போட்டு அங்கே இருக்கிற நண்பர்கள் அதை மீட்டெடுத்திருக்கிறார்கள். இப்போ கடந்த வாரம் பார்த்து கிண்டினா அப்படியே கல்லால் செய்த படி 21 தீர்த்தம், பெரிய தீர்த்தம், 6600 சதுர அடி உள்ள தீர்த்தம், அதுக்குள்ளே மூடிப்பட்டிருக்கு. எல்லாம் தனிப்பட்டவர்கள் பக்கத்தில் பாடசாலை நடத்துகிறவர்கள் எல்லாரும் ஆக்கிரமிச்சிருந்தது. இப்போ திருப்பாற்கடல் வெளிப்பட்டு விட்டது. இது கடந்த அப்ப அந்த உபமன்யோன் இவருடைய கதையாக அதை சொன்னோம். அப்ப இந்த மகாபாரதத்தில் வந்து வருகின்ற பொழுது மகாபாரதத்தில் இருக்கின்ற இதுகள்ல இந்த உபமன்ய முனிவருடைய கதையை சொன்னேன். இந்த உபமன்யோனிவர் கிருஷ்ணருக்கு அங்கே தீட்சை வைத்தார். கிருஷ்ணர் அதுக்கு பிறகு உபமன்யோனிவர் கிருஷ்ணருக்கு சிவனுடைய சகஸ்ரநாமத்தை உபதேசித்தார். அதை கிருஷ்ணர் இந்த மகாபாரத அனுசாச பர்வத்தில் சொல்றார். சிவ சகஸ்ரநாமம் கிருஷ்ணர் சொன்னது மகாபாரதம் அனுசாசன பர்வத்தில் அது வருது. அதே மாதிரியாக அந்த பீஷ்மருடைய கடைசி காலத்தில் பீஷ்மரே கிருஷ்ணரை பார்த்து சொன்னது விஷ்ணு சகஸ்ரநாமம். அதுக்கும் அதில் இருக்குது. இப்படி பல பகுதிகள் இருக்கு. அதில் ஜக்யம் பிரக்ஷணத்தில் இந்த அந்தனரை பற்றிய கேள்வி கேட்குறாங்க. ஜக்யம் அந்தனம் அதாவது பிராமணர் என்பது யார்? பிராமணத்துவம் பாரது புறப்பாலா கல்வியாலா ஒழுக்கத்தாலா? இப்போ தர்மர் பட சொல்லுகின்றது புறப்பால வாரதில்லை, படிப்பாலையும் வாரதில்லை, ஒழுக்கத்தினால தான் வாரது. அதுதான் வள்ளுவர் அழகாக சொன்னார், அந்தனர் என்போர்
அறவோர்.
அறிவோர் என்று சொல்லல,
அறவோர்.
அறிவோர் என்று சொல்லல, குலத்தால சொல்லல, அறவோர் என்று சொன்னார். அந்தனர் என்போர் அறவோர். அறமென்றால் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் என்று சொல்லுகிறார்கள். இந்த அந்தனர்களுக்கு ஆறு தொழில்கள் உண்டு. முந்தி சொன்னோம் அறுதொழிலோல் நூறு மரப்பர் சொல்லார்கள் வந்து, ஆ பையன் குன்றும் அறுதொழிலோல் நூல் மரப்பர் காவலன் காவானெனின் என்று சொல்லி எங்களுக்கு வள்ளுவர் அந்த இதில் சொல்றார். அதாவது ஆ பயன் குன்றும், ஆ என்றால் பசு, பசுக்களுடைய
குன்றும்,
பசு பயன் என்றால் ஆ என்றால் பசு மட்டுமில்லை, மாடு என்றால் ஒரு கருத்து செல்வம்,
செல்வம்
மாடு என்றால் ஒரு கருத்து செல்வம். நாம் பெற்ற மாடன்று மகள்வர் என்று சிவஞான சித்தியாக வருகிறது. பிள்ளைகள் மலலச்சொல் பேசினால் பெரிய மாடு பெற்றோம் என்று மகள்வார்களாம், பெரிய செல்வம் பெற்றோம்.
நாட்டுப்பெண்.
அப்ப அந்த மாடு என்பது செல்வத்தை குறைக்கிறது. அப்ப இங்க வந்து ஆ பயன் குன்றும் என்றா பொருளாதாரம் குன்றும், அறு தொழிலோல் நூல் மரப்பர் என்றா ஆர் இந்த அறு தொழிலோல் என்றா இந்த அந்தனர்கள். அவர்கள் தங்களுடைய நூல்கள் ஸ்கிரிப்ஷர்ஸ் தே வில் ஃபோகட், they will forget the scriptures, they will ignore the scriptures. எப்ப காவலன் காவானேன்
அரசன்
வடிவாக அதை பாதுகாக்காவிட்டால் தான் இந்தியாவில் ஒரு ஆட்சி மாற்றம் வந்திருக்கின்றால் இவனுடைய ஆசீர்வாதம் வேணும். அப்படி ஒரு இது வந்து இந்த இதுகள் எல்லாம் சரிப்படுத்த பண்ண வேண்டும். இது வள்ளுவர் மட்டுமில்லை, திருமந்திரத்தில் சொல்லுவார்கள், அந்தனராவோர் அறு தொழில் பூண்டுளோர். ஆர் அந்தனர் என்று சொன்னால் இது அறவோர் மட்டுமில்லை, அறு தொழில் பூண்டுளோர். என்ன அறு தொழில் என்று சொன்னால் ஈதல், மற்றவர்களுக்கு கொடுக்கிறது, ஷேரிங். இரத்தல், பிச்சை எடுத்தல், இரத்தல் கூட அந்தனர்களுக்கு ஒரு தொழில். இரத்தல் பொதுவாக இழிவானது. ஈதல் இழிந்தன்று இறக்கும் பொழுது ஈயேனல் அதனினும் இழிந்தன்று, இரத்தல் இழிந்தன்று அண்டு போட்டிருக்கு, இறக்கும் பொழுது ஈயேனல் அதனினும் ஈதல் இழிந்தன்று அதன்போது அதை சொல்லுகிற அதன் அந்த சங்ககால பாட்டில் வருது என்று கேட்டால், இரத்தல் இழிது ஆனால் இறக்கும் பொழுது இல்லையப்பான்னு சொல்றது அதை விட இழிதல். அதே மாதிரி ஈதல் பெரிது ஆனா ஈயும் பொழுது, ஒருவர் கொடுக்கும் பொழுது இல்லை எனக்கு வேண்டாம் போதும் என்று சொல்லுவது அதை விட பெருசு. இது எங்களோட பண்பாட்டில் இருக்கா இல்லையா? ஒரு வீட்டில் சாப்பிட
கூட
போதும் 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 என்று சொல்ற வேற இருக்குது. இது எங்கட பண்பாட்டில் தானே இருக்கு. மற்றவர்களை இப்படி சொல்றீங்க, எனக்கு விருப்பம் இருந்தாலும், எனக்கு ஆசை இருந்தாலும், எனக்கு தேவை இருந்தாலும், எனக்கு அந்த பொருள் இல்லாவிட்டாலும் நாங்கள் பண்பாட்டில் என்ன சொல்ல இல்லை வேண்டாம், எனக்கு நிறையவே உண்டு என்று சொல்லுகின்ற மரபு, தமிழர் மரபு எங்கே இருந்து வந்தது பாருங்கள். இதுதான் எங்கள் பண்பாட்டு மரபு. அப்ப பிராமணர் ஆனா எக்ஸெப்ஷன், விதிவிலக்கு எங்கே என்றால் மாணவர்கள் கற்கலாம், பிச்சு எடுத்து கற்கை நன்றி. இது வெற்றி வெற்றியில அதிவீர ராம பாண்டிய சொல்வேன். இப்ப பிரம்மச்சாரிகள் பிச்சு எடுப்பார்கள், அதனாலதான் அந்த பிரம்மச்சரியத்தை தொடங்க உபநயனம் போட்டுட்டு பிராமணர்கள் வந்து அந்த முதல் வந்து பிச்சைக்கு போவார். அந்த புள்ள பிச்சாந்தேகி
என்ற
பிச்சை பிரம்மச்சரிகளுக்குரியது. இந்த காலத்துல மற்றவர்களை தங்கித்தான் நீங்க படிக்கிறீர்கள், ஆனா அவர்களுக்கு விதிவிலக்கு. மற்றது சன்னியாசிகளுக்கு பிச்சை உண்டு. ஏன்னா 24 மணத்து காலம் 7 நாட்கள் இறை பணியிலேயே இருப்பவர்கள் அவர்கள், அவர்களுக்கு மற்றவர்கள் தான் ஆதரவளிக்க வேண்டும். துறந்தார்க்கும் துறவாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை என்று வள்ளுவர் சொல்லுகின்றார். துறவிகளுக்கும் துறக்காத மற்றவர்களுக்கும் இறந்தார்க்கும் பித்ருகடஞ்செய்கிறவர்கள் இல்வாழ்வான் என்பான் துணை. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் தான் அவர்களுக்கு ஆதாரம் என்று சொல்லுகின்றார். அப்போ அவர்கள் மற்றது 24 மணி நேரம் 7 நாட்கள் இறை பணி செய்கின்ற இன்னொருவர் பிராமணர்கள். அவர்களுக்கும் இந்த இரத்தலை ஒரு தொழிலாக வைத்தது. அப்ப ஈதல் இரத்தல் ஓதல் படிக்க வேணும், ஸ்கிரிப்ஷர்ஸ் ரீட் பண்ண வேணும், படிக்க வேணும், ஓதுவித்தல் மற்றவர்களுக்கு படிப்பிக்க வேணும், படிக்க பண்ண வேணும். அது வேட்டல், இந்த இறை காரியங்கள் வேள்விகள் கோயில் காரியங்களை செய்ய வேணும், வேட்பித்தல் மற்றவர்களை கொண்டு செய்விக்க வேணும். சென்ற வாரமுறை ஒருவர் கேட்டிருந்தார், அந்தனர்கள் கோயில் நடத்துவது சரியாண்டு, வேட்டல் வேட்பித்தல் அவருடைய அற தொழில்களிலே ஒன்று, அவருடைய தொழில் செய்ய வேண்டும் செய்விக்க வேண்டும், ரெண்டுமே அவர்கள் தொழில். இதுதான் அறத்தொழில். அந்தனராவோர் அறுதொழில் பூண்டுலோர். அறுதொழில் மட்டுமில்லை, திருமந்திரம் இன்னும் விளக்கமா செல்லுது, செந்தளல் ஓம்பி ஒவ்வொரு நாளும் அக்னிகாரியம் செய்ய வேண்டும். இன்றைக்கு அக்னிஹாரியம் செய்ய பிராமணர்கள் அருகிவிட்டது. இல்லவே இல்லை. காஞ்சிபதியுடைய காலத்திலே அவர் சொன்னார், இல்லை எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களே அரைஞ்சு அரைஞ்சு அவங்கள அவர்களுக்கு உதவி செய்து கொண்டு வந்தார் காஞ்சி பெரியவர். அது வல குறைவு. அக்னிஹாரியம் கோயில்லையே நித்திய பூஜைகளை உண்டு, வெள்ளன பூஜை எல்லாம் முடிஞ்ச பிறகு அக்னிஹாரியம் உண்டு செய்ய வேணும். அது எல்லாம் இப்ப எல்லாம் ரொம்ப இல்லை. இப்ப அர்ச்சனையும் இன்றைக்கெல்லாம் பார்த்தா சனி ஞாயிறு காலையில 6 மணியிலிருந்து மாலை 10 மணி வரை கோயில் திறந்திருக்க வேண்டிய விளம்பரங்களும் தான் பார்க்கின்றோம். கோயில்கள் முழு நேரம் திறந்து வைக்கின்ற வியாபார நிலையங்கள் அல்ல உங்களுடைய ஓய்வு நாட்கள்ல போய் தரிசிப்பதற்கு. நடை சாத்தப்பட வேண்டும். நிச்சயமாக மதியத்தில இருந்து மாலை வரைக்கும் நடை சாத்தப்பட வேண்டிய ஆகம விரோதம். அகால காலத்தில் தரிசனம் செய்தால் திருக்கோயிலில் செய்யத்தகாத குற்றங்களில் ஒன்று. செய்தீர்கள் என்றால் பயனை இழப்பதோடு நீங்கள் நரகத்திலே விழுந்து வருந்துவீர்கள். இது ஆர்வனாளர் சிவாலய தரிசன விதியிலே அழகாக சொல்லியிருக்கின்ற
காலத்தை தீர்மானிக்கிற
காலம் என்றால் காலம் மாறி செய்யும். கோயில் பூட்டப்பட்ட நேரத்தில் போய் வழிபடுறது,
கோயில் பூட்டிருக்கே வழிபடக்கூடாது.
மற்றது அதே மாதிரியாக இந்த நடை சாத்தி இருக்கிற நேரங்களிலே வணங்குதல், அகாலத்திலே வணங்குதல், இது சிவனை செய்கின்ற அந்த 32 குற்றங்கள்ல ஒன்றாக கூறப்பட்டது.
திரைச்சில போட்டிருந்தால் வணங்கக்கூடாது அந்த விதி இருக்கா?
நிச்சயமாக. சிவ தரிசனம் எனும்போர் என்னென்ன விதியங்கள்ல அகண்டம் என்று சொல்லி ஒரு 32 விதிகள் இருக்கின்றன. அதிலெல்லாம் புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது, எங்களுடைய ஆகமங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது, என்னென்ன காலத்திலே திருக்கோயிலை வணங்கக்கூடாது, என்னென்ன காலத்திலே வணங்கலாம் என்றதெல்லாம் அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது இதுல. அப்ப அந்த விளம்பெற விதிகள் அப்ப எங்கே செய்தால் அப்ப அவர் சொல்றார்கள் என்று கேட்டால் என்னென்ன காலத்திலே வணங்கினால் என்னென்ன பலன்கள் உண்டு என்றதும் இருக்கின்றது.
இது ஐயா இது வந்து வெறும் சிவாலயத்துக்கு மட்டும்தானா இல்ல
ஆலயங்கள் திருக்கோயிலில் செய்யத்தகாத குற்றங்கள், திருக்கோயிலில் செய்யத்தகாத குற்றங்கள் என்று போட்டிருக்கிறார். சில குற்றங்களை சொல்லவில்லை என்றால் அவங்க நெச்சும் பாக்கையில் இவங்க இப்படி செய்வாங்கள் என்று அதான் அங்கே இருக்கிறது. அவ அகாலத்திலேயே தரிசனம் பண்ணுதல் அவற்றிலே உண்டு. அகால காலத்திலே அந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணுதல் வந்து திருக்கோயிலில் செய்யக்கூடாத குற்றங்களிலே ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த விடயங்களை எல்லாம் இன்றைக்கு நாங்கள் கவனித்து பார்க்க வேண்டும். அதில் அப்போ இந்த நாங்கள் சொல்லிக்கொண்டு வந்தபொழுது இங்கே வந்து
அந்த பலவித நாங்கள் தீர்த்தத்தை பற்றி பேசிக்கிறோம். சிதம்பரம்
சிதம்பர தீர்த்தது நாங்கள் அந்தனர்களுடைய இதை சொல்லி கொண்டு வருகிறோம். அப்போ அந்தனர்களுடைய இதில் வந்து இந்த கோயில்களை வந்து இந்த அக்னிகாரியம் ஒன்று செய்யப்பட வேண்டும். அது நித்திய ரூட்டீன்லேயே உண்டு.
அது காலையில் செய்கிறது?
காலையில் காலையில் வந்து என்னென்ன செய்ய
பூஜையை அடுத்து செய்ய
இது
சிவபூஜையில் காலையில் சிவபூஜை அடுத்து செய்கிறதா இல்லைன்னா காலையில் பூஜைகள் எல்லாம் முடிந்த பிறகு செய்கிறது?
காலை பூஜை முடிந்த பிறகு அதில் செய்கிறதா தான் பலமே. சில பூஜையோடையும் செய்வார்கள். ஆனால் ஒரு அக்னிகாரியம்
கட்டாயம் இருக்கணும்ங்கிறது
நித்திய அந்த ருட்டீன்ஸ் ஆஃப் தி இந்த டெம்பிள் வர்ஷிப் இருக்குத்தானே.
ஆமாம்,
அந்த டெம்பிள் வர்ஷிப் ருட்டீனில் இது ஒன்றாக இருக்கின்றது. அது எங்களுடைய காலை ருட்டீன்ஸ் அதுகளில் அதுகள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அப்போ இந்த இடத்துல அந்த அக்னி தழல் ஓம்பி 30 நியமம் செய்ய, 3 பொழுது சந்தியாவந்தன நியமம் செய்ய வேண்டும். அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால் தீட்சை பெற்றவர்களுக்கு 1 சந்தியாவந்தனம் ஆகும். 3 செய்யலாம், காலை மத்தியானம் மாலை 3 செய்யலாம். ஆனால் அட்லீஸ்ட் ஒன்ஸ் அந்தியன் நண்பகலும் அஞ்சு பதஞ்சொல்லி என்று சம்பந்தர் சொல்லுவார். அப்போ 2 செய்ய வேணும். ஆனால் அந்தனர்களுக்கு 3 நியமம் உண்டு, ஆச்சாரியர்களுக்கு 4 சந்தியாவந்தனம் உண்டு. அத்தஜாமன் 4 முறை சந்தியாவந்தனம் செய்யணும். இது என்னென்னு கேட்டால் இது என்ன கேட்டால் சந்தியாந்தனம் என்னென்னு கேட்டால் காலையில் எழும்புனீங்களா கும்பிட்டீங்களா முடிஞ்சுதா பிறகு ஏதோ வேலை பார்க்குறீங்க மனம் எங்கே நிற்கும்? அட மத்தியானம் அடுத்த சந்தி செய்யணுமே
சொல்லுவோம்.
அப்போ உடம்பை சுத்தம் பண்ணி மத்தியானம் இருந்து அடுத்த சந்தி செய்யணும்னு. மத்தியானம் முடிஞ்சிட்டு போஜனம் பண்ணீங்களா, உங்களை அலுவல் பார்க்குறீங்களா, தூங்குறீங்களா, இளமீங்களா, மாலையில் படிப்பீங்களா, என்னால் ஓ மாலை சந்தி வந்துடுதே. அப்புறம் மாலை முடிஞ்ச இரவு படுக்கும் முதல் அடுத்த சந்தி வந்துடுது. அப்போ யுவர் தாட்ஸ் அண்ட் வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன் ரிவால்வ் அரவுண்ட் தோ சந்தியா காலம். அப்படியே இறைசிந்தனை கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இப்படி வந்தா தான் தியானம் பெறும் ஐயா.
டாக்டர் இப்ப வந்து இந்த நீங்க சொல்ற இந்த 4 சந்தியாவந்தனம் ஆச்சாரியர்களுக்கு 4 சொல்றீங்க,
ஆச்சாரியர்களுக்கு 4,
பிராமணர்களுக்கு 3.
பிராமணர்கள் ஆச்சாரியர்களுக்கு 4 இருக்கு, 4 இருக்கு, மற்றவர்கள் 3 கட்டாயம் செய்யணும். அதான் சொல்றாங்க ஓம்பி 30 நியமஞ்சை தம் தவ நற்கருமத்து நின்று, தங்களுடைய தவத்தின்படி நல்ல கருமத்தில் நின்று ஆங்கு இட்டு சந்தியும் ஓதி, இந்த சந்தியில வந்து தங்களுடைய மந்திரங்களை சொல்லி, வேத மந்திரங்களை சொல்லி, காயத்ரிய சொல்லி, பஞ்சாட்சரபன் சொல்லி, வந்தியும் ஓதி சடங்கறுப்பார்களே, சடங்குகள் செய்கின்றவர்கள் இந்த பிராமணர்கள். சடங்கு என்றால் ஷட் அங்கம், ஷட் என்றால் ஆறு, வேதத்துக்கு அங்க நூல்கள் ஆறு. இந்த அங்க நூல்களாக இருக்கிற ஒன்றுதான் ஜோதிடம், மற்றது வியாகரணம். இப்படி இந்த ஆறு அங்க நூல்கள் வேதத்துக்கு இருக்குது. இந்த ஆறு அங்க நூல்களின்படியும் நடக்கின்ற செய்கின்ற காரியங்கள்லாம் ஷடங்கு என்று சொல்லப்படுகின்றது. இந்த வேதத்தினுடைய ஆறு அங்க நூல்களை பற்றி ஆர்மனாவுடைய சைவ வினாவுடைய இருக்குது. வேதத்துக்கு அங்கமாகிய நூல்கள் எவை?
அங்கமும் வேதமும் ஓதும் நால்வர் என்று
ஆகுது. ஆரங்கன் நாள் வேதமானாய் பூட்டி, அது அப்புறம் ஆரங்கம் என்று சொல்லிட்டேன். என்னென்ன சிக்ஷை? சிச்சி என்றால் வேதத்தை உச்சரிக்கிற முறை, the pronunciation, அதான் சிச்சை. கற்பம், கற்பம் என்றால் வேதங்களில் சொல்லப்பட்ட கர்மங்களை அனுஷ்டிக்கிற முறை, இந்த விரதம் எப்படி அனுஷ்டிக்கிறது, இந்த கர்மங்களை எப்படி அனுஷ்டிக்கிறது. வியாகரணம், வியாகரணம் என்றால் எங்களுடைய கிராமர்,
கிராமர் நூல்,
கிராமர் அது தெரிஞ்சுக்கணும். கிராமர் தெரியாட்டிக்கு ரொம்ப பிள்ளை கேட்கிற ஒரு கேள்வி இருக்குது எனக்கு. கடவுள் வந்து இது என்ன ஆண் என்றில்லாடவும் சொல்லுகிறார்கள். கடவுள் ஆனா பெண்ணா எப்படி ஆண் பால் கடவுள் இருக்கிறான்னு சொல்றதுண்டு. கடவுள் வந்து பால் பகா தொழில் பெயர், தொழில் ஆகு பெயர்,
தொழில்
இலக்கணம் பால் பகா, அதுக்கு பால் கிடையாது,
கிடையாது
பால் பகா தொழில் பெயர். என்ன தொழில் அவருக்கு? எல்லாத்தையும் கடந்தும் இருக்கிறார், எல்லாத்துக்கும் உள்ளேயும் இருக்கிறார், இந்த கடந்திருக்கிறார் உள்ளே இருக்கிறார், அதுதான் அவருக்கு தொழில் பெயர், தொழிலாக பெயர். பால் பகா தொழிற்பெயர், பால் பகா தொழிற்பெயருக்கு இலக்கண விதியின்படி பால் இல்லை, ஆனால் எழுதியக்குள்ள இன்னென்ற விகுதியிலே முடிக்கலாம். இறைவன் அதெல்லாம் அப்படிதான் வரும். பால் பகாத் இறை என்பது எங்கு நிறைந்திருப்பவன், இறுக்கமாக எங்கு நீக்கமின்றி நிறைந்திருப்பவன் இறைவன். அப்ப இறைவன் அதான் அந்த இருக்கிறது. அப்ப இதுக்கெல்லாம் வியாகரணன் தெரிஞ்சிருக்கணும். நீ தெரியாமத்தான் அந்த பொருள் சொல்ல போகணும் இல்லையா? அதான் பசு என்றா கட்டுண்டது, பச்சண்டா கட்டுண்டது, அப்போ பசு என்றது ஆன்மா, அப்படி அது கிராமர். மற்றது நிறுத்தம், நிறுத்தம் என்றது இந்த திசரஸ் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி சொற்களுக்குரிய விளக்கங்கள் அதை சொல்றது. அதான் அது மற்றது சந்தோவிசுதி. சந்தோவிசுதி என்றால் சந்தங்களை சொல்லுவது, காயத்ரிக்கு அனிஷ்டப் இதுக்கு இந்த அளவு அந்த மீட்டர், அதாவது யாப்பு என்று சொல்லுவோமே தமிழிலே, அதை சொல்லுவது சந்தோவிசுதி. அடுத்தது ஜோதிடம், ஜோதிடம் வேதங்கள்ல அங்க நூல்கள் கொண்டு ஜோதிடம் பொய் என்று சொல்லுகிறார்கள் பல பேர். அப்படி அல்ல, வேதத்துடைய அங்க நூல்களாக இருக்கின்றது. அதான் ஆரங்கன் ஆள் வேதம் ஆனாய் போட்டி என்று அப்பர் சுவாமிகள் சொல்லி இருக்கின்றார். இப்ப இந்த அங்க நூல்கள்ல இருக்கிறபடி செய்கிறதுதான் ஆறு அங்க நூல்களின்படி செய்வதுதான் ஷட் அங்கம், சடங்கு. இல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா, சடங்கு செய்கிறோம், சடங்கு செய்கிறோம் என்று. எல்லாத்துக்கும் சடங்கு தானே, திருமணத்துக்கு கல்யாண சடங்கு, சாமந்திய வீட்டுக்கு சாமந்திய சடங்கு, சித்த வீட்டுக்கு சிவச்சடங்கு, அப்படி எல்லாமே எல்லாத்துக்கும் சடங்கு என்று தானே வச்சிருக்கோம்.
சடங்கு
அந்த மதத்தில் வருது. அது மட்டுமல்ல அவர் சொல்கிறார்கள் என்றால், இந்த இதில் வந்து சொல்கிறார், இவர் கேட்ட கேள்வி ரெண்டு கேட்டால், இது நூல் அடையாளமோ, அதைக்கு பூநூலான் அடையாளம்,
பூநூலா, பிறப்பா, குண இயல்புகளா, வாழ்க்கை முறையா,
முறையா, அதில் வந்து இந்த நூல் அது அது கேட்குறார்கள். பூநூலும் குடும்பியும் இருந்தால் பிராமணரான்ற கேள்வி வந்துடுச்சு, திருமந்திரத்தில் வருது. நூலும் சிகையும் நுவலின் பிரமமோ, பெருமனை சும்மா பூநூலும் கொண்டையும் இருந்தால் பிராமணரோ, பிரம்மமோண்ட பிரம்மத்தை உணர்ந்தவர்கள் தான் பிராமணர்கள். பிரம்மமோ நூல் அது கார்பாசம், நூல் வெறும் பருத்தி நூலப்பா, நுஞ்சிகை கேசமா, அது சிகை வெறும் மயிர் கேசம்,
கேசம்
அவ்வளவுதான் நூல. அப்ப உண்மையா என்ன? நூல் அது வேதாந்தம், வேதத்தினுடைய முடிவு, வேதத்துடைய முடிந்த முடிவு உபனிஷத், அதுதான் நூல். நுஞ்சிகை ஞானமாம், அது அறிஞ்சு வர்ற அனுபவ ஞானம், அறிவு ஞானம், ரெண்டு ஞானம் உண்டு, பரஞானம் அபரஞானம் சொல்றார்கள். படிப்பால நாங்கள் அறிகிறது பரஞானம், இன்றைக்கெல்லாம் நாங்கள் படித்து புத்தகத்தை பார்த்து நான் சொல்லுகின்றேன், நீங்கள் கேட்கின்றீர்கள், இதெல்லாம் கல்வி உரையாடவார பரஞானம். இது அனுபவத்தில் சித்திக்கக்குள்ள அது அபரஞானம். இந்த ரெண்டும் அம்பாளுடைய ரெண்டு ஸ்தனங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது, அபரஞானம் அபரஞானம். அதான் சொல்ல நுஞ்சிகை ஞானமாம், அனுபவ ஞானம் வரும் மட்டும் எங்களுக்கு படிப்பு ஞானம் தானே உண்டு. நூலுடை அந்தனர் காண நுவலிலே, நூலுடைய அந்தர்களை கண்டால் இதைத்தான் பார்க்க வேணும் சொல்லி இருக்குது என்று சொல்லி போட்டு சொல்றாரு. இது இல்லாட்டி எப்படி இருக்கிறது? சத்தியம் இன்றி சத்தென்பது என்றும் உள்ளது, சத்தண்டா ரெண்டு கருத்து என்றும் உள்ளது, மாறாதது. அசத்து என்றால் என்றும் இல்லாதது நிலைமாற்றத்துக்கு உட்பட. இந்த உலகம் அசத்து என்று சொல்லுகிறோம். அசத்துண்டா உலகம் வந்து நிலைமாற்றத்துக்குள்ள இல்லாம போறேன்னா ஒன்று நிலைந்து இன்னொரு நிலைக்கு மாறிடும். அது அசத்து சத்து. அதான் சத்தியம் என்றால் என்றும் உள்ளது உண்மை. சத்தென்றால் இறைவன். அதான் சச்சங்கம். இந்த சத்தை பற்றி பேசுகின்ற சங்கம் தான் சச்சங்கம். மற்றவற்றை பற்றி பேசுகிற என்ன சங்கம்? அசச்சங்கம்.
சச்சங்கம் இந்த சத்துன்ற அந்த வேர்ட்ல சத்தினானந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்?
சத்து சித்து ஆனந்தம். சத்து என்றால் என்றும் உள்ள பொருள், மாறாத பொருள். இறைவனுக்கு நிலை மாற்றம் கிடையாது. இந்த பூரண பொருளுக்கு ஜடப்பொருளுக்கு நிலைமாற்றம் உண்டு. ஜடப்பொருளுக்கு நிலைமாற்றம் உண்டு. இது இப்படி மீசியா இருக்குது, நாளை குடைஞ்சா பலகையாகும், பிறகு தூசாகும், சாம்பலாகும், அப்படியெல்லாம் நிலைமாற்றம் உண்டு. இறைவனுக்கு நிலைமாற்றம் இல்லை. அவனுடைய அவர் சத்தை புரிஞ்சுதானே. அதுகொண்டு அடுத்தது சித்து. சித்து என்றால் அறிவு பொருள். இறைவன் பூர்ண அறிவுள்ளவர். நாங்களே தான் சிற்றறிவு உள்ளவர்கள். சிற்றறிவு சின்னால் பல்பிணி மக்கள் நாங்கள். எங்களுக்கு பல வருத்தங்கள், வாழ்நாள் சின்னன். ஆனா சிற்றறிவு இறைவனுக்கு முற்றறிவு, முழுதும் அறிந்தவன். இறைவனுடைய எண்குணங்கள் ஒன்று இயல்பாகவே யாபம் உணர்ந்தவன் முற்றறிவாளன். அத வள்ளுவர் சொல்லுவார். கட்டதனாலாய பயன் என்கொள். கட்டதனால என்ன பயன்? வாலறிவன் முட்டாள் தொழாரனின். வாலறிவன் என்றா ஏதோ தலையறிவு, வாலறிவன் இல்ல. வாலறிவன்டா பூரண அறிவு. பூர்ண அறிவுள்ளவருடைய இறைவனுடைய தாள்களை தொழாவிட்டால் படிப்பதலை என்ன பயன் என்று வள்ளுவர் கடவுள் வாசலுக்கு. அவர் பூரண அறிவுள்ளவன். அதுதான் இந்த சித்து. ஆனந்தம், அவர் ஆனந்த சுரூபம். இப்ப எங்களுக்கு வர்றது வந்து ஆனந்தம் அல்ல, எங்களுக்கு வர்றது மகிழ்ச்சி, இன்ப துன்பம். இன்ப துன்பம் வினையால் தருவது. நல்லது செய்தா சந்தோஷம் வரும். நாலு பேருக்கு உதவி செய்யுங்கோ, நீங்க நல்லா இருப்பீர்கள். நல்ல வாழ்க்கை வரும், நல்ல மனைவி வரும், நல்ல கணவன் வரும், பிள்ளைகள் நல்லபடி வருவார்கள், நீங்க நல்லா இருப்பீர்கள். இன்னும் கொஞ்சம் நல்லா செய்தீங்கன்னா அடுத்த வரப்புல நல்ல குடும்பத்துல பிறந்தீர்கள். நல்ல இதெல்லாம் நல்ல இன்பம். மற்றவர்களுக்கு துன்பம் செய்தால் உங்களுக்கும் வருவது துன்பம். இன்ப துன்பம் வினையால் அமைவது. ஆனந்தம் வினையால் வராது. பின்னண்டு கேட்டால் எல்லாத்துக்கும் எதிர்ச்சொல்லி இருக்குல்ல. இன்பத்துக்கு துன்பம் இருக்குது, ஆனந்தத்துக்கு எதிர்ச்சொல்லி இல்ல. ஆனந்தம் வருவதென்றால் எங்கட செயலால வினையால வாரல. ஆனந்தம் ஆனந்தம் அவர் அவர்தான் ஆனந்தம். அவர் தர நமக்கு வருவது, அவர் தர நாம் அனுபவிப்பது. அதான் அந்த ஒன்றில் ஆனந்தம் பெற்றேன் ஜாதி நீ பெற்றதொன்று என்பால் மாணிக்கவாசர் அடிப்பார். இந்த ஆனந்தம் வந்து இறைவன் வந்து ஆனந்தம். ஆனந்தம் என்றால் இறைவன் தான். அவரிடமிருந்து இறைவனை சொல்வது சச்சித் ஆனந்த சுரூபியன். அப்ப இங்கே கேட்டா சத்தியம் இன்றி, அந்த உண்மையும் இல்லாம, தனி ஞானம் தானின்றி, தனக்கு ஒரு ஞானமும் இல்லாம, ஒத்த விடயம் விட்டு ஓரும் உணர்வின்றி. இந்த புலன்களோட ஒத்த விஷய சுகங்கள் இருக்கிறதானே, அதுகளை விட்டு உணர்கின்ற உணர்வும் இல்லாம, ஓர்ந்து உணர்கின்ற உணர்வும் இல்லாம, கண்டதே காட்சியை கொண்டதே போல வந்து பின்னால ஒரு விஷயம் இல்லை அப்படி உணர்வும் இல்லாம, பக்தியம் இன்றி. பக்தி கன்னடங்கள்ல அது ரொம்ப கேள்விக்குரிய விஷயம். கன்னடங்கள்ல பூஜை பண்றதை பார்த்து உண்மையா பக்தி கூட தான் பண்றவன் இருக்கும். கோயிலே சாத்தின மாலைகளையே குளிர்சாதன பெட்டியிலே வந்து திருப்பியும் கொண்டு வந்து சாத்துகின்றார்கள். இது கண்ணு கூடாக பார்க்கின்றோம். நிர்மாலிய தோஷம். சுவாமிக்கு சாத்தின மாலையே திருப்பி சாத்தக்கூடாது. மனுஷருக்கு ஒரு அரசியல்வாதிக்கு போடுறது கூட இன்னொரு எடுத்து போட மாட்டோம் நாங்கள். ஆனா சுவாமி வரும் கல்லண்டு தான் இதை செய்கின்றோம் நாங்கள். இது இந்த கனடா தேசத்திலே நடக்கின்றது. இன்னைக்கு திருவிழாக்கள் நடக்கின்றது. உபயக்காரர் கவனிக்க வேண்டியது, சீனமும் உங்களோட சுவாமிக்கு நீங்க பூஜை செய்கின்ற நாளில் புது மாலை போடப்படுகின்றது உறுதி செய்து கொள்ளுங்கள். இல்லாட்டா நீங்க போடுற பூஜையில பலன் இல்லை. நீங்க கல்லுக்குத்தான் பூஜை செய்கிறீங்க.
சொல்றது யதார்த்தமானது. ஆனா எல்லா ஆலயங்களிலும் வருமானம் நிறைவாக வருவதென்றில்லை. அப்படி வருமானம் வராவிட்டால் அந்த ஆலயத்தில் இருக்கிற விக்கிரகம் வந்து திருவிக்கிரகம் அழகாக இருக்க வேண்டும்பதற்காக சில வேளைகளில் என்ன செய்தால் அப்படி அழகாக அது காட்சி கொடுக்கலாம்.
சுவாமியின் நான் எத்தனையோ பாடல் பெற்ற தலங்கள் எல்லாம் போய் பார்த்துருக்கிறேன். அங்கெல்லாம் இப்படி பெரிய மாலைகள் போட்டெல்லாம் இல்லை, ஒரு சரம் போடுகிறார்கள். ஒரு சரம். சரம் என்ன தெரியும் தானே? மாலை எடுத்து உங்களுக்கு மாலை இருந்தால் சரம் இடைவெளி விட்டு விட்டு இதழ்களை வைத்து ஒரு சரத்தை போடுங்கள். அதே போதும் அவருக்கு. அதுவும் இல்லாட்டால் வெறும் பூவை போடுங்கள், அது போதும் அவருக்கு. அப்போ அவர் வந்து கேட்டாரா உங்களுக்கு இப்படி எல்லாம் அலங்காரம் செய்யுங்கள் என்று. அப்போ இது வந்து அலங்காரம் வந்து சும்மா எங்களுக்கு மகிழ்விக்கிறதுக்காக அல்ல, சுவாமிக்கு அவருக்கு உண்மையாக உண்மையாக அது செய்ய வேண்டியதுண்டு. அதான் அந்த போலி அலங்காரங்கள், போலி பூக்களை வைத்து அலங்கரிக்கிறது, அதெல்லாம் கூடாது. போலிப்பூக்கள் எல்லாம் சுவாமி திருமேனியில படக்கூடாது.
பிளாஸ்டிக்
வீதி அலங்காரங்கள் மண்டப அலங்காரங்களுக்கு ஓகே, யாக மண்டபத்துக்கு கூட நாங்கள் புதுப்பூத்தான்
பாதிக்கூடாது,
திருமேனியில அதுகளுக்கு படக்கூடாது, அந்த அலங்காரங்கள் வைக்கக்கூடாது, கதவு இல்லை. அப்போ அந்த இது இல்லை. அப்போ அது மாதிரி அப்போ சொல்றாங்கன்னா ஒத்த விடயம் பக்தியமின்றி பரனுண்மைதானின்றி ஊன் பித்தரும் மூடர். ஊன்டா தங்களுடைய உடம்பு, சொல்லுகின்றோமே மாம்சத்துக்கு சேவை செய்கின்றவர்கள் என்ற அது மாதிரி ஊன் என்றால் ஊன் என்பது ரெண்டு சொல்லுகின்றது. ஊன் ஊன் பித்தேரும் மூடர் பிராமணர் தானன்றி, அவர்கள் பிராமணர் அல்ல, சத்தியமின்றி தனிஞானம் தானின்றி ஒத்த விடயம் விட்டு ஓரும் உணர்வின்றி, நல்லது கெட்டது பிரிச்சு பார்த்து அறியற உணர்வில்லாம பத்தியமின்றி பரன் உண்மையின்றி ஊன் பித்தேரும் மூடர் பிராமணர் தானன்றி. வெறும் வயிற்றுப்பாட்டுக்காக இருக்கிற எல்லாரும் பிராமணர் இல்லை. அடுத்த சொல்லுகிறார், மறையோதுவாரே மறையவர், ஆனால் மறையோர்தம் வேதாந்தம் வாய்மையில் தூய்மை குறையோர்தல் மற்றுள்ள கோலாகலம் என்று அறிவோர் மறை தெரிந்த அந்தனர் தான். மறையோதுவர்கள் மாந்தனர்கள். அந்த மறையிலையும் தெரிஞ்சிருக்க வேணும் என்று கேட்டா வேதாந்தம் தெரிஞ்சிருக்க வேணும், வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வாய்மையில தூய்மை தெரிஞ்சிருக்க வேண்டும், மற்ற நூல்களில் இருக்கிற குற்றம் குறை தெரிஞ்சிருக்க வேண்டும். மற்ற நூல்களில் இருக்கிற குற்றம் குறை தெரியாம இன்றைக்கு அந்தனர்கள் பெரியவர்களே மற்ற நூல்களை சிலாகித்து பேதுவதை பார்க்கணும். ஐயோ அவர் நல்ல பிலோசபி இப்படி சொல்லியிருக்கிறார், இல்லை அவருடைய புஸ்தகம் நல்லா இருக்குது, இந்த படம் நல்லா இருக்குது, இந்த பாடல் நல்லா இருக்கு, இதெல்லாம் இருந்தாலும் கூட அதில் குறை உள்ளதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படித்தான் சீவக சிந்தாமணியை எனவாய சோழன் சொல்ல அதை கேட்டு பொறாத சேக்கிழார் பாடியேதான் பெரிய புராணம். எல்லாம் இலக்கியம்தான், ஆனா இலக்கியத்தை கொண்டு வந்து இதோடு ஒப்பிடக்கூடாது, இது வந்து அதை விட மேலானது. அப்ப அந்த குறை ஓர்தல் கோலாகலம் அந்த மில்லுல ஜிலிஜிலிப்பர் சொல்லுவார்களே அதெல்லாம் பார்த்து அறிந்து மூன்று விஷயம், வேதம் ஓத வேண்டும், வேதாந்தம் தெரிஞ்சிருக்க வேண்டும், அதால அடுத்தது வாய்மையில தூய்மை வேண்டும், மற்ற விஷயங்கள் இருக்கிற குறைகளை தெரிஞ்சிருக்க வேண்டும். பார்க்கப்படான்னு சொல்லல, பார்த்தா இது சினிமான்னு தெரியணும், அதுக்காக சினிமாவை கொண்டு வந்து கோயில சொல்லல அந்த இதில் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் சொல்லி போட்டு அடுத்தது சொன்னார் என்று கேட்டார், இப்படி எல்லாம் இல்லாவிட்டால் என்ன செய்யணும் என்று சொல்லியிருக்கிறார் அந்தனர்கள். மூடங்கெடாதோர் சிகை நூல் முதற்கொள்ளிர், இப்படிப்பட்ட மூடங்கள் கெடாதவர்கள் இந்த சிகை தரித்து நூல் தெரிந்து தரித்து கொண்டிருந்தால் வாடும் புவியும் இந்த பூமி வாடிப்போம், பெருவாழ்வு மன்னனும் மன்னனும் அழிஞ்சு போவான், பீடொன்று இளனாகும் பெருமை இல்லாமல் போகும். நாட்டில் இதுதானே நடக்குது ஐயா, நான் போயிருந்த பொழுது உருளையே பார்த்தேன், ஒரு சுவாமிக்கு வச்ச ஒரே நைவேத்தியத்தையே எல்லா சுவாமிக்கும் சுத்தி 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 வச்சு பூஜை பண்ணி கொண்டு வர்றார்கள். எங்களுக்கு என்ன அவ்வளவு வரம வந்துட்டு தாங்க கோயிலுக்கு, இங்கே இருந்து நாங்கள் எல்லாம் டாலர்ல அனுப்பி சுத்து மதல் கட்டி பெயிண்ட் அடிச்சு கோபுரம் கட்டி நல்லா பத்து மூலம் கூட்டி முழக்கம் அடிச்சு விடிய வெள்ளன்னு ஒலிபெருக்கி கத்த துவங்குது. சுவாமி எழும்புறதுக்காக வச்சிருக்கிறோம், அப்படிதான் இப்ப நடக்குதாங்க, அப்படி எல்லாம் செய்கின்றோம். ஆனா சுவாமிக்கு நைவேத்தியம் வைக்கின்றவர்கள் பெரிய பெரிய கோயிலே பார்த்து ஒரே நைவேத்தியத்தையே கொண்டு எல்லா சுவாமிக்கும் வைக்கிறார்கள், அது நை அதெல்லாம் தோஷம், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. பண்ணா என்ன நடக்கும், வாடும் புவியும் இந்த நாடு வாடிப்போம், பெருமாழ்வு பெருவாழ்வு எல்லாம் கெட்டுப்போம், மன்னனும் பீடொன்றிலனாகும் அந்த அரசாங்கமும் ஒரு அதனால் பேர்த்து உணர்ந்து அதை உணர்ந்து அரசனுக்கு சொல்றார், ஆடம் பெற நூல் சிகை அறுத்தால் நன்று, இப்படி சீராக்கள் என்ற சிகையை பூநிலை அறுத்து விடுங்கப்பா,
அப்படி கடுமையான
இது ஆகம நூல் புதுமந்திரம் வந்து ஆகமங்களுடைய சுருக்கமா சொல்றது, பல பேர் சொல்லுவார்கள் இது அந்தனர்கள் அதி வைத்த புகுத்தின் நூல் என்றெல்லாம் சொல்லுறார், ஆடம்பர நூல் சிகை அறுத்தால் நன்று, இப்படிப்பட்டவர்களுடைய குடுமையும் பூநூலும் அறுத்தால் நல்லது என்று சொல்லி இருக்கின்றார். ஆனால் அவ்வளவு கடுமையான விதிகள் சொல்லி இருக்குது. அதை அடுத்ததும் சொல்லுறார், ஞானமில்லாத சடை சிகை நூல், ஞானமில்லாத என்ற சுவாமிமாருடைய சடை சன்னியாசிகளுடைய சடை சிகை பிராமணருடைய சிகை நூல் பூநூலை நன்னி பிடுங்கி ஞானிகள் ஹோர் நடிக்கின்றவர் தம்மை ஞானிகளாலே அதே போல நல்ல வழியில இருக்கிறவர்களாலே நரபதி இந்த உலகத்திலே மனிதர்களுடைய பதியாக இருக்கிற மன்னன் சோதித்து விசாரணை பண்ணி ஞானம் உண்டாக்குதல் நலமாக நாட்டு
மன்னனுக்கு அந்த உரிமையை கொடுத்து
மன்னனுக்கு தான் அந்த உரிமை கொடுத்திருக்குது. ஆகவே இந்த விதத்துல இந்த பிராமணர்களுடைய இது இருக்குது. அதனுடைய இந்த பிராமணர்கள் மிகவும் முக்கியமானது. உதாரணமாக சொல்லுவார்கள் என்று
கேட்டால் நன்றாக இருந்தால் தான் நாடு நன்றாக இருக்கும்.
பிராமணரை தவிர மற்ற சிவ பிராமணரை தவிர மற்றவருக்கு தொட்டு பூஜை செய்கின்ற உரிமை கிடையாது. தொட்டு பூஜை செய்கின்ற உரிமை
வந்து நாங்கள் இந்த ஆலயங்களிலே விக்கிரகங்களை தொடக்கூடாதுங்கிற விதி அதுக்குள்ள தான் வருதா?
அந்த இதுக்குள்ள வருது. சிவபிராமணரை தவிர மற்றவர்கள் வந்து இந்த
விக்கிரகங்களை
தொட்டு உரிமை செய்ய அர்ச்சனை சிவவேதியர்க்கே உரியன, அர்ச்சனை சிவவேதியர்க்கே உரியன என்று சொல்லி பெரிய புராணத்தில் வந்து சொல்லுகிறார். தெரிந்து நரேன் முப்போது செல்காலன் நிகழ்காலம் வருங்கால மாணவற்றின் வழிவழியே திருத்தொண்டின் கடந்த காலம் இந்த காலம் எதிர்காலம் மூன்றிலையும் வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக தொண்டு செய்து வருகின்ற விரும்பிய அர்ச்சனைகள் சிவவேதியர்க்கே உரியன. சிவபிராமணனுக்கு தான் அது உரியது, மற்றவர்கள் தொட்டு பூஜை செய்ய முடியாது. அப்பெருந்தகையார் குலப்பெருமை ஆம் புகழும் பெற்றியதோ, அப்படிப்பட்ட பிராமணர்களுடைய பெருமையை நாம் சொல்லக்கூடிய அளவோ என்று சொல்லி பெருப்பிள்ளார் பெருமாள் சொல்லியிருக்கிறார். சிவபிராமணர் என்பது ஆதிசைவ பிராமணர்கள் என்று சொல்லுவார்கள். அவர்கள் ஐந்து கோத்திரங்கள், சிவனுடைய ஐந்து முகங்கள், சதாசிவனுடைய ஐந்து முகங்கள் வந்து ஐந்து ரிஷிகளுடைய கோத்திரங்கள். கௌசிக கோத்திரம், காசிப கோத்திரம், பரத்வாச கோத்திரம், கௌதம கோத்திரம், அகஸ்திய கோத்திரம், இந்த மூன்று ஐந்து கோத்திரங்கள் கௌசிக காசிப பரத்வாச கௌதம அகஸ்திய, இந்த ஐந்து முகங்களில் வந்த அந்தனர்கள் மட்டும்தான்
தொட்டு பூசை
செய்யலாம். மற்ற அந்தனர்கள் வந்து எங்கிருந்து வந்தார்கள்? பிரம்மன் இவருடைய இருந்து ஆறு பிரம்மாவுடைய முகத்திலிருந்து வந்தவர்கள் இணை அந்தனர்கள், அவர்களுக்கு தொட்டு பூசை செய்கின்ற உரிமை கிடையாது. அதுவும் சொல்லப்பட்டிருக்கின்றது, அயன் முகத்தில் தோன்றிய அயன் என்றது பிரம்மா, தோன்றிய அந்தனர் அர்ச்சித்து பயனடைதற்கு இட்டலிங்கம் பாங்கு, அவர்கள் இட்டலிங்க பூஜை செய்யலாம், தனக்கென்று லிங்கம் வச்சு பூஜை செய்யலாம். ஆனால் பாங்கில்லை தீண்ட பரார்த்தம், கோயில் இருக்கிற பரார்த்த லிங்கத்தை தீண்டுவதற்கு அவருக்கு உரிமை இல்லை. தீண்டில் இவர் தீண்டினால் என்ன நடக்கும்? தீங்கு உலகுக்காம் என்று தேறு. வைதிக பிராமணர்களுக்கு தொட்டு பூஜை செய்கின்ற உரிமை கிடையாது.
அப்போ இந்த வித்தியாசத்தை வந்து பிராமணர்களுக்குள்ளே சொல்லப்பட்டிருக்குது, அந்த வித்தியாசத்தை எப்படி தெரிந்து கொள்வது?
சொல்ல வேண்டும்,
அவதான் சொல்ல வேண்டும்.
பொதுவாக இன்னொரு விதி நடக்கின்றது. என்ன கேட்டால், அந்த வைதிக பிராமணர்கள் இன்றைக்கு பூஜை பண்ணுகிறார்கள், அன்னென்று கேட்டால் அந்த பூஜைகள் சடங்குகள் அவர்களுக்கு அந்த அளவு பரிச்சயமும் இல்லை, அந்த அளவு நம்பிக்கையும் இல்லை. அவர்களுக்கு வந்து இந்த ஆலயமும் ஆலய பூஜைகளும் ஜஸ்ட் அ டூல், நாட் அ காட். இது வந்து அவர் இந்த இறைவனை அடைகிறதுக்கு ஒரு, அது தப்பு கிடையாது, அவருடைய மார்க்கம் அது. ஆனால் அவர் வந்திருந்து இப்போ கொடியேற்றி வச்சு பூஜை பண்ணி இந்த இதை செய்ய இயலாது. ஏன்னா இந்த அளவுக்கு கன்விக்ஷன், அந்த ஈடுபாடு நம்பிக்கையும் சிவபிராமணர்களுக்கு உண்டு. அதுதான் அங்கே வேறுபாடு. இப்போ அது தப்பு இது தப்புன்னு கிடையாது. வைதிக பிராமணன் செய்யணும்னா ஒரு மடாலயம் செய்கிற மாதிரி சின்னா செய்துட்டு
ஆகம விதிப்படி இருக்கிற ஆலயங்கள்ல அவர்கள் அதை செய்வது.
தில்லவாளந்தனர்களில் ரெண்டும் இருக்கு. தில்லவாளந்தனர்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அந்த வைதிக மார்க்கத்தின்படி பூஜை பண்ணுறாங்க, ஆகம மார்க்கத்தின்படி பூஜை பண்ணுறாங்க. இருப்பினும் ஒவ்வொரு நாளும் தினசரி முறை பூஜை வரும்
அவைக்கு
அந்த லிங்கத்துக்கு நிச்சயமா பார்த்தீங்கன்னா வித்தியாசம் தெரியும். வைதிக பூஜை பண்ணவர்கள் அந்த முறைப்படி அந்த ஆவாகனம் அந்த எல்லாம் பண்ணி முத்திரைகள் எல்லாம் காட்டி தீபம் காட்டும் பொழுது அந்த மூன்று சுத்தி காட்டி அப்படியே செய்வார்கள். அந்த முறைப்படி செய்வார்கள். மற்றவர்களுக்கு இது பூஜை வந்து ஒரு ஜஸ்டிஸ் ஒரு நாங்கள் சொல்லுவோமே இருந்த அது ஒரு
டியூட்டிஃபுல்லாக
ஒரு அதுக்கு செய்கிறது. அந்த அந்த இது மாதிரியாக அந்த வித்தியாசம் உண்டு. ஏன்னா அவர்களுக்கு வந்து ஞான மார்க்கம், நூலறிவு, வேதாந்தம் அதுதான் முக்கியமானது பூஜை அதுகளை விட. ஆலய பூஜையை வந்து சிவபிராமணர்களுக்கு கண்டு விதித்து வச்சிருக்கிறது. இது ஒன்றும் பாரபட்சம்
கிடையாது,
விதிப்படி அந்த இது வச்சிருக்கிறது.
வைதிக பிராமணர்கள்
இன்னைக்கு பார்த்தால் வைதிக மார்க்கத்தில் உள்ளவர்கள் ஆலய சபைகள்லையும் இருக்கிறார்கள். அதை பார்த்தா ஆலய கிரியர்கள் அவர்கள் இஷ்டம் இருக்க மாட்டார்கள். எனக்கே சபைகளில் இருக்கிறவர்கள் சொல்லியிருக்கிறார். சபைகளே தலைவராக இருக்கிறவர் அவர்களே சொல்லுவார்கள் ஆலய திருப்படிச்சம் இல்லை. இது எல்லாம் சும்மா அந்த அறிவு குறைஞ்ச பாமர மக்களுக்கு சும்மா ஒரு அந்த ஒரு வழிகாட்டுறதுக்காக. He himself doesn't have any faith. He himself considers he has passed that stage and he is superior to that.
நான் அப்படி சில பேரை சந்திச்சு நாம் மனம் வேந்தன
பேசுகிறேன். He himself is the part of the temple committee, president, secretary and other thing and executing the temple matters.
Duties, yes.
But he is banned. பிகாஸ் அவருடைய இடம் அது இல்ல. இட் இஸ் நாட் ஹிஸ் ரியன் இட் டஸ் அவருக்கு வேற இது இருக்கு,
அவருக்கு வேற பொறுப்பு இருக்கு,
வேற பொறுப்பு இருக்கு. அவர் வந்து இந்த வேத நூல்கள் வேதாந்த நூல்களை அதற்கு கொண்டு அவர்களை அழைத்து வந்து அவர்களை இந்த நூல்களை பிரசுரித்தல், இந்த பிரசங்கங்களை செய்வித்தல், இந்த ஞான விஷயங்களை மக்களுக்கு போக பண்ணதல் எல்லாம் அவங்களுடைய தொழில். சிவபிராமணர் போய் அதுகள் செய்து கொண்டிருக்க மாட்டார்கள். எங்களுக்கு சிவபிராமணர் வந்து லட்சம் அடைச்சதாக
வரலாறு இருபத்தி நான்கு மணி நேரம் அதே சிந்தனையாக இருக்கின்ற
சந்தனாச்சாரியார்கள் பாத்தீங்கன்னா மெய்கண்டார் வேளாளர் அருணந்தி சிவம் வருகிறார் அடுத்தவர். அருணந்தி சிவம் அவர் சிவபிராமணர். அவர் வந்து அருணந்தி சிவத்துடைய குலம் எங்க வருதுண்டா சடங்கு சிவாச்சாரியார் சுந்தரருக்கு
பெண்ணு
அதுல முப்பத்தி ரெண்டாவது இது பரம்பரையில் இவர் வாரார். அவருடைய அவர் சிவபிராமணர், அவர் இவருக்கு மாணவர் ஆகிறார். மறைஞான சம்பந்தர், மறைஞான சம்பந்தர் பராசர கோத்திரம். இந்த சிவபிராமணருக்கே இல்ல, இந்த அஞ்சு கோத்திரத்துக்கே இல்லையே அவர் பராசர கோத்திரம். அந்த பராசர கோத்திரம் அவர் வந்து என்ன செய்கிறார், இந்த அருணந்த சிவத்துக்கு மாணவர். அவருக்கு மாணவனானவர் தில்லவாளந்தனர்கள் ஒருதர். தில்லவாளந்தனர் இந்த சிவபிராமணர் வைதிக பிராமணருக்கு வராயணம் தனி குரூப். அந்த தில்லவாளந்தனர்கள் ஒருவராகி உமாவதி சிவம் அவருக்கு மாணவராகிறார். அப்ப ஞான விஷயத்திலேதான் இந்த வேறுபாடு கிடையாது,
பிறப்பில் வேறுபாடு
வேறுபாடு கிடையாது. இப்ப ஞானத்திலே இந்த வேறுபாடு இல்லை. இது இந்த குருலிங்க சங்கம சேவை எல்லாம் ஆர்மணாளரும் இதை பற்றி சொல்லி இருக்கின்றார். ஞானம் என்று வருகின்ற பொழுது அவர்களை எப்படியும் வணங்க வேண்டும் என்றதை பற்றி சொல்லியிருக்கிறார். வந்து அதில் சொல்லுற என்ன கேட்டால், வர்ணத்தாலாவது ஆசிரமத்தாலாவது. வர்ணம் என்பது அவருடைய சமூக நிலை, பிராமணரா சத்திரியரா வைஷ்யரா சூத்திரரா. ஆசிரமம் என்பது இவர் பிரம்மச்சாரியா இல்லறத்தாரா வானப்பிரஸ்தமா அல்லது சன்னியாசியா. அந்த நிலையில ரெண்டிலுமாவது தம்மில் தாழ்ந்தவர், தீட்சை முதலியவற்றாலே ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ் அண்ட் ஸ்டேட்டஸால தம்மின் உயர்ந்தவராரின் அவரை ஜாதி செய்தல் வேண்டும் சொன்னார். அவமதித்தலும் செய்யாது, புறத்து வணங்குதலும் செய்யாது, மனத்தால் வணங்கல் வேண்டும், மனத்தால கும்பிட வேண்டும். அப்படி சொல்லிப்பட்டு அடுத்த சொல்றார், அப்படி செய்யாதவர், அதாவது இவர் வந்து அவர் வேற ஜாதி அவர் வேற இது என்று சொல்லி மனத்துக்கு நினைச்சு கொண்டு மனத்துக்கே கும்பிடாதவர், அவமதிப்பவர், தப்பாது நரகத்தில் விழுவர். சொல்லிப்போட்டார், இது சும்மா மற்றாக்களுக்கு தான் படிப்பாளைதால. அவன் ஞானியாயிருந்தா சிவஞானிகளேயாயின் அவரை வர்ணம் ஆச்சிரமம் முதலியவை சற்றும் குறியாது, எல்லாரும் வணங்கல் வேண்டும். அவர் வர்ணத்துல தாழ்ந்திருக்கலாம், ஆச்சிரமத்துல தாழ்ந்திருக்கலாம், ஞானி என்றா எல்லாரும் வணங்க வேணும். ரமண ஆசிரமத்துல ரமணன் இருந்தார், என்ன ஆசிரமம் அவர் காவி கொடுக்கலையே, அவர் வெள்ளை கோமணம் தானே எடுத்திருந்தார். ஜோர் சுவாமிகள் காவி கொடுத்தாரா, வெள்ளை தானே எடுத்திருந்தார். அப்ப எல்லாம் என்ன ஆசிரமத்துல வருது, பிரம்மச்சாரியா இல்லறமா வானப்பிரஸ்தமா சன்னியாசி அவர்கள் ஆசிரம தர்மத்தை கடந்தவர்கள், அத்தியாச்சிரமிகள். இது வேத உபனிஷத்துல வரும் அத்தியாச்சிரமி, அது என்ன, அதுக்கு அப்பாற்பட்டது, ஆச்சிரம தர்மத்துக்கு அப்பாற்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர்களை எல்லாரும் முதலியவை சற்றுங்க, எல்லாரும் வணங்கல் வேண்டும். இல்லை கடந்து முருகி வளரும் மெய்யன்பினால் விழுங்கப்பட்ட மனத்தோடைய திருவேடம் ஆத்திரைய உடையவரை காணினும் வர்ணம் ஆச்சிரமம் முதலிய கூசி குறித்து கூசி தடைப்படாது, அவுடனே அத்திருவேடத்தால் வசீகரிக்கப்பட்டு அடியற்ற மரம் போல் வீழ்ந்து வணங்குவர். உண்மையான அன்பு இருந்தால் நீங்கள் அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க, ஜாதி குலம் எல்லாம் பார்க்க மாட்டீங்க, விழுந்து கும்பிடுவீர்கள். அவ்வுண்மை திருத்தொண்டர் பெரிய புராணத்தினாலே தெரியப்படும். இது ஆர்மணாவர் சைவ வினாவுடைய 344 கேள்வி. அவே இந்த வர்ணாசிரம தர்மங்கள்ல இது ஒரு முக்கியமான விடயம்.